நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் எங்கள் கர்த்தராகிய தேவனே, உம்மது அளவில்லாத நேசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு விஜயம் செய்ததன் மூலம் நீர் காட்டிவிட்டீர், நிரூபித்து விட்டீர். மனிதர்களாகிய நாங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகி எங்கள் குற்றமுள்ள மனசாட்சி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனே, எங்கள் கண்களை விட்டு ஒளியை பிரிக்க முடியாதது போல உம்மேல் உள்ள எங்கள் ஆத்தும வாஞ்சியை ஒன்றும் பிரிக்க முடியவில்லை என்பதனால் ஆத்தும தாகத்தோடு கர்த்தராகிய தேவன் மேல் உள்ள வாஞ்சையோடு இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வந்தோம். தகப்பனே, மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல மனிதர்களாகி எங்களுடைய ஆத்துமா கர்த்தர் எங்கே, கடவுள் எங்கே, அவரிடத்தில் நாங்கள் பேச வேண்டுமே என்று வாஞ்சிக்கின்றது தகப்பனே. ஏனென்றால் உம்மால் அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. எங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும், உடல் சக்தி இருந்தாலும், உலகத்தில் எத்தனை செல்வாக்கு இருந்தாலும் தகப்பனே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தகப்பனே. அந்த கோட்டிற்கு வந்த ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. பற்பல இடங்களிலே இருந்து தங்கள் சொந்த தேவைக்காக, தங்கள் சொந்த குடும்பத்தின் தேவைக்காக, இந்த வாரத்தின் வெற்றிக்காக உம்மை நோக்கி இந்த வேளையிலே ஜெபிக்கின்றார்கள் கர்த்தாவே. ஜெபிக்கின்றவர்கள் யார், எந்த இடத்திலே இருந்து ஜெபிக்கின்றார்கள், என்ன குறிப்புக்காக ஜெபிக்கின்றார்கள் என்பதை கர்த்தராய தேவனே நீர் அறியக்கூடியவராக இருக்கிறீர். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயங்களை ஜெபத்திற்கு நேராக வழி நடத்துவதற்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போகாது கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே தனித்தனியாக, நபர் நபராக, பேர் பேராக எங்கள் கடந்த கால சரித்திரங்களை யோசித்து பார்க்கிறோம், வாழ்க்கையை யோசித்து பார்க்கிறோம். நாங்கள் பரிசுத்தமானவர்கள் அல்ல கர்த்தாவே, உமது சமூகத்தில் வர தகுதி உள்ளவர்கள் அல்ல கர்த்தாவே என்ற போதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைகளை முன்னிட்டு, இரக்கங்களை முன்னிட்டு, மன்னிப்பை முன்னிட்டு உமது சமூகத்திலே இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் தகப்பனே. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களை ஏற்றுக்கொள்ளுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் செய்யும் ஜெபங்களை கேட்பதற்கு கர்த்தருடைய செவிகள் தீவிரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்திலே நாங்கள் பாதி தவறிவிடாதபடி காத்துக்கொள்ளும், வார்த்தையில் தவறிவிடாதபடி காத்துக்கொள்ளும், சிந்தனையில் தவறிவிடாதபடி காத்துக்கொள்ளும். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் இந்த புதிய வாரத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக, பரிசுத்த ஆவியானவர் ஒப்புக்கொள்ளப்படத்தக்கதாக, பிதாவாய தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எங்கள் மூலமாக இந்த புதிய வாரத்திலே எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த புதிய வாரத்திலே நிச்சயமாக அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கடனிலே விழுந்தவர்கள் மனம் முறிந்து விடாதபடி ஜெபிக்க வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அந்த ஆழத்தை எல்லாம் நீர் மூடி போட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் எங்கள் ஆண்டவரிடத்தில் கூறிவிட்டோம் கர்த்தாவே. எங்களுக்கு வந்திருக்கிற கடனினாலே நாங்களோ எங்கள் பிள்ளைகளோ எங்களுடைய வருங்காலமோ பாதிக்கப்பட்டு விடாதபடி, நாங்கள் பட்ட கடனினால் மற்றவர்கள் எங்களை பார்த்து சிரித்து விடாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அன்பின் தகப்பனே, இந்த ஜெப வேளையிலே கடன்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புதமான விடுதலையை கர்த்தர் கொடுத்து அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக, பின்பற்றுகிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல தகப்பனே, தங்கள் சரீர தேவைகளுக்காக, வியாதிகளிலிருந்து விடுதலைக்காக எத்தனையோ மருத்துவங்களை பார்த்தும் வழியில்லையே என்று கவலையிலே ஜெபிக்கின்றவர்களுக்காக, எவ்வளவோ பணம் செலவழித்தும் சற்றும் முன்னேற்றம் இல்லையே என்று வருந்துகின்றவர்களுக்காக, நீண்ட நாட்கள் படுக்கையிலே கிடக்கின்றவர்களுக்காக, நடக்க முடியாதவர்களுக்காக, தாங்க முடியாத வேதனையிலே நீடித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக, மனவியாதியிலே உள்ளவர்களுக்காக தகப்பனே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எங்கள் சரீர பலவீனங்களை ஒப்புக்கொள்கின்றோம் கர்த்தாவே. அதை மூடி மறைப்பதற்கு விரும்பவில்லை கர்த்தாவே. மனம் திறந்து கூறுகின்றோம் கர்த்தாவே. அப்படி கூறுகின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே இந்த வேளையிலே தங்கள் வியாதிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளுகின்றவர்களுக்கு, இது எத்தனை வருடமாக இருக்கின்றது, இதற்காக எத்தனை முயற்சி செய்துவிட்டேன் என்று அழுகின்றவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் விசுவாசத்தை பார்த்து பூரண சுகம் கொடுக்க வேண்டும் என்று, படுக்கையிலிருந்து எழுப்பிவிட வேண்டும் என்று, தங்களுடைய கடமையை அவர்கள் சாதாரணமாக நிறைவேற்ற வேண்டும் என்று, அவர்கள் குடும்ப வாழ்க்கை இன்னும் ஒருமுறை பிரகாசப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். வீட்டிலும் வீட்டை விட்டு தூரமாகவும் இருக்கும் எங்கள் கண்மணி பிள்ளைகளை கர்த்தர் கண்மணியை போல காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவர்களை நினைக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளிலே யாராவது தப்பிதமாக நடப்பார்கள் என்றால், கெட்ட பழக்க வழக்கங்களிலே இருப்பார்கள் என்றால், பொல்லாத நண்பர்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்றால், பள்ளிக்கூடத்திற்கு சரியாக போகவில்லை என்றால், தங்களுடைய படிப்பை ஒவ்வொரு நாளும் சரியாக படிக்கவில்லை என்றால், தகப்பனே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே, எப்படியாவது அவர்களை மாற்றும் தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் எந்த பழக்கத்திற்கு அடிமையாகி போனார்களோ அந்த பழக்கத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. நன்றாக படித்து சுக தேகிகளாக கர்த்தாவை ஏற்ற சமயத்திலே திருமணம் காண செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஏற்ற துணை, அந்த திருமணத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பொருளாதார வசதி அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த நாளிலே ஜெபித்த எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த முழு வாரமும் தங்கி இருந்து எங்கள் இருதயத்தின் நல் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமானவர்களே, லேவியராகமும் 23 அதிகாரம் சிந்திக்க இருக்கின்றோம். லேவியராகமும் 23 அதிகாரத்தில் 7 பண்டிகைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அவைகள் பஸ்கா பண்டிகை, புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் படைக்கும் பண்டிகை, 50வது நாள் பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை என்று லேவியராகமும் 23 அதிகாரம் தெரிவிக்கின்றது. ஒவ்வொரு பண்டிகையும் வரப்போகும் மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கும் பண்டிகையாக இருக்கின்றது. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது என்று கொலோசேயர் 2:17 வசனம் கூறுகின்றது. லேவியராகமும் 1-22 இதுவரை நாம் பார்த்தோம். லேவியராகமும் 1-22 வரை பரிசுத்தமான மனிதர்கள், பரிசுத்தமான பொருட்கள், பரிசுத்தமான இடங்கள் என்பவைகளை பற்றி நாம் கண்டோம். லேவியராகமும் 23 பரிசுத்தமான பண்டிகைகள் எவை என்ற விபரத்தை காண்கிறோம். பண்டிகையின் வரிசை துவங்குவதற்கு முன்பு ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது கூறப்படுகின்றது. கர்த்தருடைய வசனங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கும் நாளாகவும், குடும்பமாக இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும் நாளாகவும் ஓய்வு நாள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓய்வு நாளில் ஒவ்வொரு வீடும் ஒரு ஓய்வு நாள் பாடசாலை போன்று காட்சி தர வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு. ஆவிக்குரிய வாழ்வின் ஆழம் கர்த்தருடைய நாள் எந்த முறையில் அனுசரிக்கப்படுகின்றது என்பதிலிருந்து அறியப்படுகின்றது. 4 வசனம், சபை மக்கள் கூடி வந்து பரிசுத்தம் என்பதை நடுவாக கொண்டு குறிப்பிட்ட காலத்தில் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது. பண்டிகை என்பது சபை அனைத்தும் கூடி வர வேண்டும் என்பதை வற்புறுத்துகின்றது. கூறப்பட்டுள்ள 7 பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் கட்டாய பண்டிகைகள் என்று கூறப்படுகின்றது. அந்த 3 பண்டிகைகளிலும் 20 மேற்பட்ட ஆண்கள் அனைவரும் எங்கு இருந்தாலும் புறப்பட்டு வந்து பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பஸ்கா பண்டிகை, 50வது நாள் பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை அல்லது சேர்ப்பின் பண்டிகை என்ற மூன்று பண்டிகைகளும் முக்கிய பண்டிகைகளாக மாறியது. ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாளாக இருப்பது போல பண்டிகை நாட்களும் கர்த்தருடைய நாட்களாகவே கருதப்பட்டது. பண்டிகை மனிதர்களுக்கு உரியது அல்ல, கர்த்தருக்கு உரியது என்று லேவியராகமும் 23வது அதிகாரம் 1வசனம் தெரிவிக்கின்றது. யாத்திராகம புத்தகம் 32வது அதிகாரத்தில் கன்றுக்குட்டி பண்டிகை கொண்டாடினார்கள், மது அருந்தி மயங்கி கிடந்தார்கள். பண்டிகை என்பது மேலும் மேலும் கெட்டுப்போவதற்கு அல்ல, மேலும் மேலும் பரிசுத்தத்தில் வளர்வதற்கு என்பது தெரிவிக்கப்படுகின்றது. 23வது அதிகாரத்தில் கர்த்தர் கட்டளையிட்ட 7 பண்டிகைகளும் கர்த்தர் மனுக்குலத்திற்கு செய்யப்போகும் 7 பெரிய நன்மைகளை முன்கூட்டி தெரிவிக்கின்றன. பஸ்கா பண்டிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக ஒரு நாள் சிலுவையில் பலியாக கொல்லப்படுவார் என்பதை முன்னதாக கூறியது. பாவ நிவிருத்தி பண்டிகை கர்த்தராகிய இயேசுவின் இரத்தம் சகல மனிதரின் பாவங்களையும் மன்னிக்கும் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி மனிதர்களை புதிய மனிதர்களாக மாற்றும் இரத்தம் என்பதை முன்கூட்டி தெரிவிக்கின்றது. 3வது பண்டிகை முதற்பலன் படைக்கும் பண்டிகை என்பதாகும். கர்த்தராய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்து முதற்பலன் ஆனார் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம் கூறுகின்றது. அந்த பண்டிகை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சுட்டிக்காட்டியது. 4வது பண்டிகை 50வது நாள் பண்டிகை என்று அழைக்கப்படுகின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருந்து சரியாக 50வது நாள் வந்து இறங்கிய பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் பண்டிகையாகும். 5வதாக வரும் பண்டிகை கூடார பண்டிகை என்பதாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும் விசுவாசிகளின் கூட்டத்தை திருச்சபையை முன்கூட்டி கூறும் பண்டிகை ஆகும். அநித்தியமான பூமியில் கிறிஸ்துவை தலைமையாக கொண்ட சபை தோன்றும் என்பதை கூடார பண்டிகை முன்னதாக தெரிவித்தது. 6வது பண்டிகை புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை என்பதாகும். புளிப்பு இல்லாத அப்பம் பாவம் இல்லாத வாழ்க்கை என்பதை குறிக்கின்றது. பாவ உலகில் பாவமில்லாத மக்கள் கூட்ட ஒன்று உருவாகும் என்பதை முன் தெரிவிக்கின்றது. 7வது பண்டிகை எக்கால பண்டிகை என்பதாகும். உலகம் என்பது சதமல்ல, வாழ்க்கை என்பது நிரந்தரமல்ல, சரித்திரத்திற்கும் ஒரு கடைசி பக்கம் காத்துக்கொண்டு இருக்கின்றது. அன்று எக்காலம் துணிக்கப்படும். முட்கிரீடம் தரிக்கப்பட்டவராக அல்ல, மகிமையின் கிரீடம் அணிந்தவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் என்பதை எக்கால பண்டிகை முன் அறிவித்தது. பஸ்கா பண்டிகை என்பதை முதலாவது எடுத்துக் கொள்வோம். 5, 6, 7, 8 ஆகிய வசனங்களில் பஸ்கா பண்டிகை குறிப்பிடப்பட்டுள்ளது. லேவியராகமும் 23வது அதிகாரத்தில் அதிகாரப்பூர்வமாக பஸ்கா ஆசரிப்பு அறிவிக்கப்படுகின்றது. பஸ்கா ஆசரிக்கப்பட்ட மாதம் நிசான் என்ற மாதம் என்று கூறப்படுகின்றது. பஸ்கா என்பதின் பொருள் கடந்து செல்லுதல் என்பதாகும். சங்கார தூதன் நள்ளிரவில் நடந்து செல்லும் பொழுது இரத்தம் நிலைகளில் பூசப்பட்ட வீடுகளில் எவ்வித தீங்கும் செய்யாமல் கடந்து சென்றான். கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்ட மனித வாழ்வுகளை மரணம் என்பது தொடுவது இல்லை. பஸ்கா பண்டிகையினை தொடர்ந்து அடுத்தாற்போல் பார்க்கும் பண்டிகை பாவ நிவர்த்தி பண்டிகை என்பதாகும். பஸ்கா பண்டிகை சிலுவையை காட்டியது. பாவ நிவர்த்தி பண்டிகை சிலுவை தரும் மன்னிப்பை காட்டுகின்றது. பாவ நிவர்த்தி தினம் ஒரு துக்கமான நாளாக ஆத்துமாவை ஒடுக்கும் நாளாக இருந்தாலும் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் பண்டிகை தரும் மகிழ்ச்சியைப் போல இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சிக்கு பெயர் ரட்சிப்பின் சந்தோஷம். அடுத்த பண்டிகை முதற் பலன்களை படைக்கும் பண்டிகையாகும். 9-14 வசனங்களில் இந்த பண்டிகையின் விபரம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டையை ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவீர்கள் என்று 11 வசனம் கூறுகின்றது. அந்த முதற் பலன் உயிர்த்து எழுந்த கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 15:23 வசனம் கூறுகின்றது. இயேசு ஜீவிக்கிறார் என்பதை அந்த பண்டிகை கூறுகின்றது. 4 வரும் பண்டிகை 50 நாள் பண்டிகை ஆகும். வாரங்களின் பண்டிகை என்றும் கூறுவார்கள். பஸ்கா பண்டிகை முடிந்ததில் இருந்து நாட்களை எண்ண வேண்டும். சரியாக 50 நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். இந்த பண்டிகை அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளின் புத்தகம் 2 அதிகாரத்தை சுட்டிக்காட்டியது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை சுட்டிக்காட்டும் பண்டிகையாக 50 பண்டிகை இடம்பெற்றது. 50 என்பதை குறிக்கும் கிரேக்க வார்த்தை பெந்தே கோஸ்டே என்பது ஆகும். இப்பண்டிகையினை பெந்தே கோஸ்டே பண்டிகை என்று புதிய ஏற்பாடு அழைத்தது. 22 வசனத்தில் 50 பண்டிகை என்பது தரித்திரர்களை நினைக்கும் பண்டிகையாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டில் பெந்தே கோஸ்டே நாளில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நாள் முதல் தேவை உள்ள மக்களையே அவர்கள் தேடிச் சென்றார்கள். எருசலேம், சமாரியா, யூதேயா என்று உலகத்தின் அற்றம் வரை தேவை உள்ள மக்களை சந்திக்கவே புறப்பட்டுச் சென்றார்கள். 7 பண்டிகைகளில் 5 பண்டிகையான கூடார பண்டிகை 33-44 வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு வனாந்திர பிரயாணம் என்பதை வர்ணிப்பதற்காக கூடார பண்டிகை இடம்பெற்றது. கூடார பண்டிகை என்ற இந்த பண்டிகைக்கு இன்னொரு பெயர் சேர்ப்பின் பண்டிகை என்பதாகும். அறுவடைகள் காணும் பொழுது அதற்கு காரணமாக இருந்த கர்த்தரை மறந்து விடுவது நல்லது அல்ல. தற்காலிகமான வாழ்வில் வரக்கூடிய செல்வங்கள், சிறப்புகள், உயர்வுகள் எதிலும் மனதை பதித்துவிட வேண்டாம் என்று பண்டிகை கூறியது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்ற உள்ளான உறுதியுடன் வனாந்தர பிரயாணத்தின் நாட்களை வெற்றியுடன் கடந்து செல்ல வேண்டும் என்பதை கூடார பண்டிகை கூறுகின்றது. 6 இடம்பெறும் பண்டிகை புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை என்பதாகும். புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை என்பது பாவத்தினால் முடங்கி கிடக்கும் வாழ்வுகளை தூக்கி நிறுத்துகின்றது. பயத்தினால் ஒதுங்கி நிற்கும் வாழ்வுகளை தைரியம் கொடுத்து முன்னாக நிறுத்துகின்றது. வெட்கத்தினால் தலைகுனிந்த வாழ்வுகளை தலை நிமிர்ந்து வாழச் செய்கின்றது. பாவத்தை கசக்கவும் பரிசுத்தத்தை விரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை அறிவிக்கின்றது. 7 பார்க்கும் பண்டிகை எக்காலம் ஓதும் பண்டிகை என்பதாகும். 23-25 வசனங்கள் இதனை கூறுகின்றன. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எக்காலம் என்பது 2 முறையில் பயன்படுத்தப்பட்டது. 1 எக்காலம் ஆயத்தப்படுத்தும் எக்காலம், 2 எக்காலம் அனைவரையும் அழைத்து ஒன்று கூட்டும் எக்காலம். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஊதப்பட வேண்டிய எக்காலம் அனைவரையும் ஆயத்தப்படுத்தும் எக்காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்தாங்க சுவிசேஷத்தை மனுக்குலத்திற்கு எடுத்து கூறும் எக்காலம் ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் எக்காலம். அந்த ஆயத்தப்படுத்தும் எக்காலம் விசுவாசிகளின் கைகளிலும் ஊழியக்காரர்களின் கைகளிலும் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது தேவதூதர்கள் ஊதும் எக்காலம் ஆயத்தப்படுத்தும் எக்காலம் அல்ல. உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கும் எக்காலம், மரித்து போன பரிசுத்தவான்களை தட்டி எழுப்பும் எக்காலம், என்றும் கர்த்தாவுடன் வாழச் செய்யும் எக்காலம்.
சேனை வானமீது கோடி கோடி அவர் தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும் நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா 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 கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் மற்று போகும் இரு சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் உயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானும் மாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா 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 கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் வெறும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாறாவேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நேயர்களே, ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:20 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.